الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تلك حدود الله ومن يطع الله ورسوله يدخله جنات تجري من تحتها الأنهار خالدين فيها وذلك الفوز العظيم ومن يعص الله ورسوله ويتعد حدوده يدخله نارا خالدا فيها وله عذاب مهين صدق الله العلي العظيم الله من الذي يارغلي அன்பு சகோதரர்களே அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவலைகளை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதன் தன்னை முஸ்லீமாக அறிமுகப்படுத்துவதற்கு நாலு இடங்கள் இருக்கிறது. நாலு சந்தர்ப்பங்களில் ஒரு மனிதன் தன்னை ஒரு முஸ்லீமாக, ஒரு முக்மீனாக உலகத்துக்கு, தனக்கு, தன்னுடைய சொசைட்டிக்கு, தன்னுடைய குடும்பத்துக்கு தன்னை அறிமுகப்படுத்த முடியும். அதிலாக கஷ்டமானதும் முக்கியமானதும் தான் ஒரு மனிதன் தனக்குத்தான் முஸ்லீமாக இருப்பது. என்னுடைய உள்ளம் எனக்கு சொல்ல வேண்டும், நீ ஒரு உண்மையான முஸ்லீம் என்பதாக. இந்த இடத்தை அடைந்து கொள்வது மிகவும் கடினமான, கஷ்டமான விடயம். என்னை பற்றி எனக்கு தெரியும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவீனங்கள், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இரகசியமான பாவங்கள், என்னுடைய உள்ளமும் என்னுடைய அந்தரங்கமும் என்னுடைய வெளிரங்கமும் எப்படி இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். உலகத்தில் ஆக கஷ்டமான ஒன்றுதான் ஒரு மனிதன் தனக்கு தான் முஸ்லீமாக, முஃமீனாக இருப்பது. அதனால தான் தொழுகையில தக்பீர் கட்டிக்கொண்டு சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு முன்னால நாங்கள் சொல்லுவது வஅன மினல் முஸ்லிமீன், நான் ஒரு முஸ்லிம் என்பதாக நான் சாட்சியம் சொல்லுகின்றேன். இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லிவிட்டு வஅன மினல் முஸ்லிமீன், நான் ஒரு முஸ்லிமானவன் என்று சொல்லி எனக்கு நானே சாட்சி சொல்லிக் கொள்கின்றேன். உள்ளத்தில் ஒவ்வொருத்தரும் கையை வைத்து நாங்கள் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம், நான் அப்படிப்பட்ட ஒரு முஸ்லீமாக இருக்கிறேனா, அந்த இடத்தை நான் அடைந்து விட்டேனா, என்னுடைய ரகசியமான வாழ்க்கையும் பரகசியமான வாழ்க்கையும் உண்டாக இருக்கிறதா? அன்புக்குரியவர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது முதலாவது இடம். இரண்டாவது இடம் தான் இபாதாத்துகளில், வணக்க வழிபாடுகளில் முஸ்லீம்களாக நாங்கள் எங்களை அடையாளப்படுத்திக் கொள்வது. அல்ஹம்துலில்லாஹ், அதனை பொறுத்தவரையில் ஒரு காலமும் இல்லாத அளவுக்கு வணக்க வழிபாடுகளை கொண்டு, நோன்பை கொண்டு, தொழுகையை கொண்டு, ஹஜ்ஜை கொண்டு, ஜகாத்தை கொண்டு தன்னை முஸ்லீமாக அறிமுகப்படுத்தக்கூடியவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். பள்ளிவாசல் எல்லாம் நிறைந்து காணப்படுகிறது, மதரசாக்கள் எல்லாம் வந்திருக்கிறது, ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய மக்கள் கூடியிருக்கிறார்கள், உம்ராவுக்கு போகக்கூடிய மக்கள் கூடியிருக்கிறார்கள். தன்னை ஒரு முஸ்லீமாக அறிமுகப்படுத்துவதற்குரிய இரண்டாவது இடம்தான் வணக்க வழிபாடுகள். இபாதத்துகளை கொண்டு தன்னை முஸ்லீமாக அறிமுகப்படுத்துவது, மன்னித்துக் கொள்ளுங்கள் சொல்லுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வாழ்ந்த
பகிரங்கமான முனாஃபிக்குகள் கூட இபாதத்துகளை கொண்டு தன்னை முஸ்லீம்களா அறிமுகப்படுத்தினார்கள். இபாதத்துகளை கொண்டு, தொழுகையை கொண்டு, ஜிஹாதை கொண்டு, ஹஜ்ஜை கொண்டு, சுபஹானல்லாஹ், நாங்களும் முஸ்லீம்கள் என்று சொல்லி அறிமுகப்படுத்திக் கொண்டவர்களில் முனாஃபிக்குகளும் இருக்கிறார்கள். பறந்து விடாதீர்கள். இது மிகவும் லேசானது, இது மிகவும் லேசானது. முன்சப்புல தொழுவது, நோன்பு நோட்பது, ஹஜ் செய்வது, சுபஹானல்லாஹ், இது ஒரு கஷ்டமான கர்மம் அல்ல. இதை செய்ய முடியும், செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இஹ்லாஸை நசீபாக்குவானாக, மன தூய்மையை நசீபாக்குவானாக. அந்த இடத்தில் எங்களை பரிபூர்ணமான முஸ்லீம்களாக அல்லாக்கி வைப்பானாக. மூன்றாவது இடம் தான் தன்னுடைய குடும்பத்தவர்களுக்கு நான் ஒரு முஸ்லீமாக இருப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குடும்பத்தில் முஸ்லீமாக வாழ்வர். மனைவி சொல்ல வேண்டும், என்னுடைய கணவன் ஒரு நல்லவர். குழந்தைகள் சொல்ல வேண்டும், வாப்பாவை பார்த்து, எங்கட வாப்பா மாஷா அல்லாஹ், எனக்கு ஒரு ரோல் மாடல் என்னுடைய தகப்பனார், அவரை போல நான் வாழ வேண்டும், அவரை போல வியாபாரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய குழந்தைகள், என்னுடைய அன்பு மனைவி அவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள் என்றால் நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம். உங்களுடைய மிக சிறந்தவர் யார் தெரியுமா? பள்ளியில நல்ல பேர் வாங்கினாக்கள் அல்ல, ஹஜ்ஜில பேசி நல்ல பேர் வாங்கினாக்கள் அல்ல, தன்னுடைய மனைவியிடத்தில் நல்ல பேர் வாங்க வேண்டும். என்னுடைய கணவன் பொய் பேசாதவர், என்னுடைய கணவன் துரோகம் செய்யாதவர், என்னுடைய கணவர் மாறுபாடு செய்யாதவர், என்னுடைய கணவர் ஹராம் ஹலால் பேணக்கூடியவர், என்னுடைய கணவர் குடும்பத்தை சேர்ந்து வாழக்கூடியவர். சுபஹானல்லாஹ், ஆக கஷ்டமான இடம் இந்த இடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், انا خيركم في اهلي, நான் என்னுடைய குடும்பத்தில் நல்லவன் என்ற பெயரை வாங்கி விட்டேன். என்னுடைய மனைவிமார்கள் எல்லாம் எனக்கு சொல்லி விட்டார்கள், என்னுடைய குழந்தைகள் எல்லாம் எனக்கு சொல்லி விட்டார்கள், என்னை சூழ வாழக்கூடிய என்னுடைய குடும்ப அங்கத்தவர்கள் எல்லாம் சொல்லி விட்டார்கள், அந்த பெயரை நான் வாங்கி விட்டேன். தயவு செஞ்சு சொல்லுகின்றேன், இந்த ஜும்மாவை இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு பேசி இனத்துல முடிச்சிட்டு போகாம இது ஒரு அமானிதமாக எடுத்துக்கொண்டு போய் இன்றைக்கு நாளைக்கு உள்ள இதை வீட்டுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுவோம், வீட்டுக்குள்ள கரைங்கோ. இது ஒரு அமானிதம், இது ஒரு செய்தி அல்ல, இது ஒரு அமானிதம். நல்ல மனைவி யார் தெரியுமா? கணவன் பேர் வாங்க வேண்டும் நல்லவள் என்பதாக. நல்லவள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய புகாரி ஷரீஃபில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லுகிறார்கள், நபிப்பட்டம் கிடைத்து, நபிப்பட்டம் கிடைத்து மூன்று மனுஷியாலங்கள் போக இல்லை, மூணு நாள் அல்ல, மூணு மனுஷியாலங்கள் குகை ஹாரே ஹிராவில் வைத்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி உமக்கு நபிப்பட்டம் கிடைத்தது. இக்ரா இஸ்மி ரப்பிக்கல்லதி ஖லக், ஖லக்கல் இன்ஸான மின் அலக், எங்களுக்கு தெரியும். அந்த நபிப்பட்டம் கிடைத்த சந்தர்ப்பத்தில் பயந்து விட்டார்கள், நடுங்கி விட்டார்கள். ஏனென்றால் முதலாவது சந்தர்ப்பம் ஹஜ்ரத் ஜிப்ரீலை சந்திக்கிறார்கள், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், ஒரு மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருந்தால் அது உசும்பு இருக்கும், சுக்குனார் நூறாக இருக்கும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. என்ன சனூத்தை அழைக்க கௌலன் சகீலா, குர்ஆன் சொல்லுகிறது ஒரு பாரமான செய்தியைத்தான் உங்களுக்கு இறக்கி இருக்கிறோம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட வஹி, அப்படிப்பட்ட ரிசாலத், அப்படிப்பட்ட நபித்துவம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹிக்கு கிடைத்திருக்கிறது. பயந்து விட்டார்கள், நடுங்கி விட்டார்கள். காய்ச்சல் காய்ந்து கடுமையான காய்ச்சல், வீட்டுக்கு ஓடி வந்தார்கள். 15 வருடம் எந்த மனைவியோட வாழ்ந்தார்களோ அந்த மனைவியை நோக்கி வீட்டுக்கு ஓடி வராங்க. ஹதீஜத்து குபரா ரழியல்லாஹு தஆலாஹா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வந்ததே சொன்னாங்க, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்ன போத்துமா, என்ன போத்து, எனக்கு எனக்கு காய்ச்சல் ஆகிருச்சு, என்னமோ நடந்துச்சு என்று சொல்லி நடந்தவைகளை எல்லாம் சொன்னார்கள். ஹஜ்ரத் ஹதீஜா ரழியல்லாஹு தஆலாஹா சையதுல் கௌனைனை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க சொல்றபடி ஒன்றும் நடக்காது, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. ஏன் தெரியுமா காரணம்? நீங்க குடும்பத்தில் மிச்சம் நல்லவர் என்ற பேர் வாங்கிட்டீங்க. குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறார். நீங்க குடும்பத்தை சேர்ந்து வாழ்றீங்க, விருந்தாளிகளை கவனிக்கிறீங்க, வீட்டுக்கு கேட்டு வரக்கூடிய மக்கள் யாரையும் கொடுக்காம திருப்பி அனுப்ப மாட்டீங்க. நீங்க உதவி மக்களுக்கு உதவி செய்யறதுல உங்களை முந்திர வந்த யாரும் கிடையாது. இப்படிப்பட்ட உங்களுக்கு ஏதும் நடக்க முடியுமா? யாரு சொன்னது? நண்பர்கள் சொன்னதல்ல, வீட்டுக்குள்ள இருக்கிற மனைவி சொன்னது. அன்பானவர்களே, அன்பானவர்களே, மனைவிதத்தில் நல்லவன் என்ற பேர் வாங்க வேண்டும். குழந்தைகள் சொல்ல வேண்டும், குழந்தைகள் எங்கட வாப்பா, எங்கட பெற்றோர், நாங்க கொடுத்து வச்ச பிள்ளைகள் இந்த வாப்பக்கு குழந்தைகளாக பிறந்து விட்டோமே என்று சொல்லி என்னுடைய குழந்தைகள் சொல்லுவாங்க என்றிருந்தால் நான் சோர்க்கவாதி, நான் சோர்க்கவாதி. என்னுடைய குழந்தைகள் வாயால சொல்றாங்க, இல்ல உள்ளத்தால சொல்றாங்க, ஏன் தான் இந்த குடும்பத்தில் பிறந்தோமோ தெரியாது. அல்லாஹ் ஏன் எங்களை இப்படி சோதிக்கிறானோ தெரியாது. இவர்களைத்தானா எங்களுடைய பெற்றோர்களாக அல்லாஹ் ஆக்கிவிட்டார் என்று சொல்லி என்னுடைய குழந்தை என்னை பற்றி நினைப்பான் என்றிருந்தால், அன்புக்குரியவர்களே, எனக்கு ஜட்மெண்ட் யாரும் தர தேவையில்லை, இந்த குழந்தைகளே ஜட்மெண்ட் தந்து விட்டார்கள். இது மூணாவது இடம். தன்னுடைய இஸ்லாத்தை தன்னை பற்றி வெளிப்படுத்தப்பட வேண்டிய மூணாவது இடம். ஒன்று சொன்னேன், எனக்கு நான் முஸ்லீமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, வணக்க வழிபாட்டில் முஸ்லீமாக இருப்பது ஆக லேசான விடயம், ஆக லேசான விடயம். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, மனைவிக்கு கன்னத்தில் அடிச்சுட்டு வந்து முதல் சப்த தொடரக்கூடியவங்க, பெற்றோர்களை பார்த்து திட்டி திட்டி விட்டு திட்டிவிட்டு, நீ எப்பதான் மௌத்தாகுவையோ தெரியாது என்று சொல்லி தாயை பார்த்து திட்டிவிட்டு வந்து செய்யாமல்லே சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. மறந்து விடாதீர்கள், நாலாவது ஆக கஷ்டமான இடம் தான் ஆக கஷ்டம், டீலிங்ஸ்ல கொடுக்கல் வாங்கல்ல முஸ்லீமாக இருப்பது, பிசினஸ்ல முஸ்லீமாக இருப்பது. இந்த இடத்தில் முஸ்லீமாக வாழ வேண்டும். குர்ஆன் இதை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. நீங்க எப்படிப்பட்ட ஒரு பிசினஸ்மேனாக இருக்க வேண்டும், நீங்க எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும், உங்களுடைய ஹராம் ஹலால் எப்படி பேணப்பட வேண்டும். ஹராம் ஹலால் என்றது வெறுமனே வட்டி வாங்குவது மட்டுமல்ல. கொஞ்சம் பேருக்கு நினைப்பங்க தெரியுமா, இல்ல நாங்க இப்ப இஸ்லாமிக் பேங்க்ல இருக்கிறோம், அங்க போய் சேர்ந்து ஹலாலாகி விட்டது, அதுக்கு பிறகு ஏமாற்றம் செய்யலாம், வாக்கு மீறலாம், அளவை நிறுவையில் குறை செய்யலாம், எப்படியும் கட்டலாம். சுபானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குடுக்கல் வாங்கல் பிசினஸ்ல டீலிங்ஸ்ல நான் ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும். அதனால தான் சொல்லுகின்றேன், தரிசங்கமாக அறிவு சொல்லாம், நபி என்ற பெயர் வாங்கறதுக்கு முன்னால, தாவி என்ற பெயரை வாங்கறதுக்கு முன்னால, ரசூல் என்ற பெயர் வாங்கறதுக்கு முன்னால, இந்த பெயர்கள் எல்லாம் நபி என்ற, ரசூல் என்ற, தாவி என்ற, சுவாஜ் என்ற, சுபஹானல்லாஹ், இந்த பெயர்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கினது 40களுக்கு பிறகு. 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னான், யா ஐயுஹர் ரசூல், யா ஐயுஹர் நபி, யா ஐயுஹல் முஸ்தம்மில், யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் என்று சொல்லி நபியை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உயர்ந்த இடத்தை கொடுத்து அந்த நபியை பார்த்து விழித்தது, அட்ரஸ் பண்ணினதெல்லாம் 40களுக்கு பிறகு. 40களுக்கு முந்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பாதித்துக் கொண்ட பேர் என்ன தெரியுமா? ரெண்டே ரெண்டு பேர் தான், வேற எந்த பேர் வாங்கல, ரெண்டே ரெண்டு பேரை மட்டும் வாங்கி கொண்டாங்க. அதுதான் அல் அமீன் அஸ்ஸாதிக், நம்பிக்கைக்குரியவர், நம்பிக்கைக்குரியவர், trustworthy, சாதிக், உண்மை சொல்லக்கூடியவர், போய் பேச மாட்டார். சர்தார் ஆலம் காஜி மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் 63 வருட காலம் வாழ்ந்தாங்க. ஆரம்ப 40 வருடத்துல வாங்கி கொண்ட ரெண்டே ரெண்டு பேரு தான், என்ன பேர் தெரியுமா? அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர். எதையும் நம்பலாம், இவரிடத்துல நம்பி செல்லலாம், நம்பி குறுக்கலாம், நம்பி வாழலாம். சுபானல்லாஹ். அல் அமீன். இரண்டாவது அஸ்ஸாதிக், உண்மை சொல்லக்கூடியவர், பொய் பேச மாட்டார். பொய் பேச மாட்டார். அன்புக்குரிய நண்பர்களே, இந்த இடத்தை நாங்கள் அடைய வேண்டும். எப்ப இந்த இடத்தை நாங்கள் அடைவோமோ அன்றைக்கு இந்த நாட்டில் எங்களுடைய முன்னோர்கள் எவ்வளவு கண்ணியவான்களாக இந்த நாட்டில் வாழ்ந்தார்களோ அதே இடத்துக்கு நாங்கள் மீண்டும் வந்து விடுவோம். நிச்சயம், நிச்சயம். குடுக்கல் வாங்கல, தொழில்ல வாக்கு மீறுவது, ஏமாற்றுவது, மாறுபாடு செய்வது, கடன் அடைச்சிக்கொண்டு, கடன் என்று சொல்லும் பொழுது வெறுமனை நினைக்க வேண்டாம். பேங்குக்கு கொடுக்கிற கடன், மக்களுக்கு கொடுக்கிற கடன் மட்டுமல்ல, எலக்ட்ரிசிட்டி பில்லும் கடன், வாட்டர் பில், தண்ணி பில், அது கடன், அது கடன். முன்சுரலுக்கு கட்ட வேண்டிய அசெஸ்மெண்ட் டாக்ஸ் கட்ட இல்லை, அது கடன். ஜனாதாவை தொழிலிக்க மறுத்தாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாடா சாஹிபுக்கும், நீங்க உங்களோட நண்பரை தொழிலிச்சுக்கும் போது சொன்னாங்க, கடனாளியாக மொத்தம் இருக்கிறாரா, கடனாளியாக மொத்தம் இருக்கிறாரா, சொல்லுவாடா சாஹிபுக்கும், உங்களுடைய நண்பருடைய ஜனாதாவை நீங்களே தொழிலித்துக் கொள்ளுங்கள், நான் தொழிலிக்க வரமாட்டேன். அது மட்டர் இல்ல, எவ்வளவு என்றது, யாருக்கு என்பது பிரச்சனை அல்ல. அது முன்சுவலுக்கு, அது மொபைல் போன் பில் கம்பெனிக்கு, ஸ்கூலுக்கு. கடனை திருப்பி கொடுக்கிறதுக்கு வசதி இருந்தும் அதை இழுத்தளிக்கிறார், ரப்பர் பண்றாரு, கொடுக்கிறார் இல்ல, லேட் பண்றாரு, என்ன அவசரம் உங்களுக்கு என்று கேட்கிறாரு. சொன்னங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது பாவம் அல்ல, இது அநியாயம். பாவம் செய்தவனுக்கு மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும், அநியாயம் செய்தவனுக்கு மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கிடைக்க மாட்டாது. யாருக்கு அநீதி இழைத்தீர்களோ அவன்கிட்ட தான் மன்னிப்பு கேட்க வேண்டும், மறந்து விடாதீர்கள். பாவம் செய்தவன் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பான், துறை இல்லையா அல்லாஹ் மன்னித்துக் கொள், ஹஜ்ஜு செய்ய இல்லையா நீ மன்னித்துக் கொள், சுபஹான் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்போம். கொடுக்க வேண்டிய கடனை குறுக்கையில் இழுத்தளிக்கிறோம், ரபர் பண்ணுறோம், கொடுக்காம இருக்கல்ல, கொடுப்பீங்க, ஆனா கொடுக்க வேண்டிய நேரத்துக்கு கொடுக்கல. அநியாயம் செய்தவனுக்கு மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கிடையாது. அநியாயம் செய்தவனுக்கு மன்னிப்பு, யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டதோ அவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். இதுதான் யதார்த்தம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, இந்த 4 பகுதிகளையும் உள்வாங்கிக் கொண்டால் மட்டும்தான் நானும் நீங்களும் உண்மையான ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னையும் உங்களையும் அப்படிப்பட்ட முஸ்லீம்களாக வாழ வைப்பானாக, அப்படிப்பட்ட முஸ்லீம்களாக ஆக்கி வைப்பானாக. அன்புக்குரிய நண்பர்களே, மீதம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மிக முக்கியமான விடயத்தை உங்களுடன் பங்கு கொள்ளாம நினைக்கிறேன். பொதுவாக பள்ளி வாசல்கள்ல ஜனாதாக்கள் கொண்டு வந்து வைக்கப்படும். ஜனாதாவுக்கு முன்னால ஜனாதா தொழக்கூடிய விதம், ஜனாதாவை பற்றியுள்ள சில வார்த்தைகள் பேசுவார்கள். அதுல சொல்லுவாங்க, ஒரு ஜனாதாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 4. அது 4 அல்ல, அது 7. ஜனாதா அடக்கும் வரைக்கும் 4, அடக்கினத்திற்கு பிறகும் இருக்கிறது. ஒருவர் மௌத்தாகிவிட்டார், யாராகவும் இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், கோடீஸ்வரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், யாரு மௌத்தானாலும் சரி, அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 4 அல்ல 7. ஞாபகத்தில் வச்சுக்கோம், 4 விடயத்தை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். குளிப்பாட்டுவாங்க, கபன் செய்வாங்க, தொழுவிப்பாங்க, அடக்கம் செய்வாங்க. மாஷா அல்லாஹ், எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய முன்னோர்கள், நாங்கள் அல்ல, நாங்கள் வாழ்வதற்கு பிறப்பதற்கு முன்னாலேயே எங்களுக்குரிய மையவாளிகளை எல்லாம் உருவாக்கி விட்டு போய்விட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மீதான கூலி கொடுப்பானாக, அல்லாஹுடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பானா, எங்களுக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள். குறும்பை பொறுத்தவரையில் முஸ்லீம்களுக்கு என்று சொல்லி 4 பெரிய மையவாதிகள் இருக்கிறது. இது நாங்க வாங்கினதல்ல, எங்களுக்கு முன்னால வாழ்ந்த சமூகம் எங்களுக்காக வாங்கி வைத்து விட்டு போன இடங்கள், இருப்பிடங்கள். இன்னைக்கு முடியுமா ஒரு மக்மராவை வாங்குவதற்கு? இன்றைக்கு முடியுமா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கபிரஸ்தானை உருவாக்குவதற்கு? இந்த ஜனாதா மையவாதி நடக்கப்படக்கூடிய ஒவ்வொரு ஜனாதாவும் இதனை உருவாக்கி விட்டு போனவர்கள், இதனை செய்து விட்டு போனவர்களுக்கு நீங்கள் துஆ செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி அவருடைய மண்ணறைகளுக்கு அவருடைய நன்மைகள் போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் தான் உண்மையான பொறாமைப்பட வேண்டியவர்கள். ஒவ்வொரு ஜனாதாவும் அடக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருடைய மண்ணறைகளுக்கு நன்மைகள் போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. முடிவு செய்யுங்கள், அப்படிப்பட்ட ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு போக வேண்டும், அப்படிப்பட்ட ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு போக வேண்டும். என்னுடைய திருநாமம் அப்பதான் வாழும், மறந்து விடாதீர்கள். ஒரு ஜனாதாவுக்கு செய்ய வேண்டிய நாலு கடனைகள் செய்துவிட்டோம். அஞ்சாவது கடன் என்ன தெரியுமா? சில உலமாக்கள் சொல்றாங்க அடக்கப்படுறதுக்கு முன்னாலேயே அது செய்யப்பட வேண்டியதாக, அதுதான் அந்த ஜனாதாவுடைய கடன். ஜனாதாவுடைய கடன் இல்ல, ரெண்டு விஷயத்தை விளங்கிக்கும் நன்றாக. ஒன்று, ஜனாதா உங்களுக்கு தர வேண்டிய கடன். நீங்க ஜனாதாவோட டீல் பண்ணி இருக்கிறீங்க, அது உங்கள்கிட்ட நீங்க கடன் கொடுத்திருந்தா உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கும், உங்கள்கிட்ட விட்னஸ் இருப்பாங்க, உங்களுக்கு மோகேஜ் இருக்கும், அதெல்லாம் முறையாகத்தான் நீங்க செஞ்சிருப்பீங்க. அந்த முறை பிரகாரம் அந்த கடனை கிளைம் பண்றதுக்கு நீங்க ஏற்பாடு செஞ்சு கொண்டோம். இல்லாம அவருடைய மனைவியை பேசி தோச்ச பண்றதுக்கோ, அவருடைய பிள்ளைகளை கிட்ன பண்றதுக்கோ, அவங்கள வீட்டுக்கு திறக்க அனுப்புறதுக்கோ அந்த அமைச்சவங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. நீ ஒருவருக்கு கடன் கொடுக்கிறீங்களா? எப்படி கடன் கொடுக்கணும்? சும்மா கொடுக்கறேன் இல்ல, அதுக்கு ஒரு முறை இருக்குது, அது ஒரு டாக்குமெண்ட் ஆக வேண்டும், அதுக்கு ஒரு மோகேஜ் வேண்டும், அதுக்கு ரெண்டு விட்னஸ் தேவை, அதுக்கு ரெண்டு கரண்டர் தேவை. இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகுதான் ஒரு கடனை கொடுக்கணும். இல்ல நீங்க சும்மா கொடுத்தீங்கன்னா அதை நீங்க சும்மா ஹலா செல்லி போட்டுடுங்க, அவ்வளவு அவசியம். அதை போய் ஒன்று இல்லாட்டி தூக்குவேன், கோர்ட்டுக்கு எடுப்பேன், குடும்பத்தை சீரழிப்பேன் என்று நீங்க சொன்னா அம்மாவும் உங்களுக்கு மேலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார், அம்மாவும் உங்களை சீரழிப்ப மறந்து விடாதீர்கள். அர்த்தத்தோடு சொல்லுகின்றேன், ஒன்று ஜனாதா உங்களுக்கு தர வேண்டிய கடன், அந்த கடனை வேறுபண்டா உங்களுக்கு மன்னிக்கலாம், மன்னித்து விடலாம், அல்ஹம்துலில்லாஹ், அது உங்களுடைய விடயம். இரண்டாவது மிக முக்கியமான விடயம் தான் ஜனாதாவுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கடன். இதை பத்தி பொதுவாக பேசப்படுவது குறையும். நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க, நீங்க ஜனாதாவுக்கு கொடுக்க வேண்டிய கடன் அது ஜனாதாவுடைய கடன் அளிப்பது, அது அநாதைகளுடைய கடன், அது விதவையினுடைய கடன், அது அனந்தர சொத்து. நான் ஒருவருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்க இருக்கிறேன் என்றால் அவர் மௌத்தாகித்தாரு, இந்த 1 லட்சம் ரூபாய் அந்த சந்தூக்கில இருக்கக்கூடிய அந்த வெள்ள புடவையில சுத்தரிக்கப்பட்டிருக்கூடிய அவருக்குரிய கடனல்லை பெய்து. இது யாருக்கு போக வேண்டிய கடன் என்று சொன்னால் இது இந்த ஜனாதாவுடைய அனந்தரக்காராக்கள். இவர் மௌத்தாகக்குள்ள இவருடைய மனைவி ஒரு 6 மாச குழந்தைய பிரெக்னன்ஸாக 6 மாச குழந்தைய சுமந்திருப்பார் இருந்தால் நான் கொடுக்க வேண்டிய 1 லட்சம் ரூபாய் போல இந்த குழந்தைக்கும் ஒரு பங்கு இருக்குது, மறந்து விடாதீர்கள். இது அநாதைகளுடைய சொத்து, விதவைகளுடைய சொத்து, ஏழைகளுடைய சொத்து. எனவே கடன் கொடுக்க வேண்டியவர்கள் அந்த விடயத்தில் விளையாடிவிட வேண்டாம். அது அநாதைகளுடைய சொத்தாக இருக்கவென்றால் நீங்க சாப்பிடுவது நரகத்துடைய நெருப்பை சாப்பிடுறீங்க. இது குர்ஆன் சொல்லுகிறது. விரிவாக பேசப்பட வேண்டும், டீப்பா பேசப்பட வேண்டும், அழகா பேசப்பட வேண்டிய கலையங்கள் இது. இந்த கலையகமான மக்களுக்கு தெரியாது, பத்தர் மௌத்தாகித்தா அது என்னவோ அவர்களுக்கு ஸ்வீட் டிக்கெட் முடிந்தது போல, அது எனக்கு அல்லாஹ் தந்த ஒரு ஞானத்தை அருள் என்பதாக நினைக்கிறார்களோ தெரியாது. மிக அன்பாக சொல்லுகின்றேன், மிக அன்பாக சொல்லுகின்றேன், அந்த பாவத்திற்கு தௌபா செய்வோம். அதை செய்து கொண்டு ஹஜ்ஜா, அதை செய்து கொண்டு ஜகாத்து கூட கடமை இல்லை உங்களுக்கு, ஜகாத்து கூட கடமை இல்லை. ஜகாத்தை விடவும் முதன்மைப்படுத்தப்பட வேண்டியது தான் கொடுக்கப்பட வேண்டிய கடன், திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். அஞ்சாவது ஒன்றுதான் குர்ஆன் சொல்லுகிறது, மின் பஅதி வஸீயத்தின் யூஸா பிஹா. சில மக்கள் இருக்கிறாங்க, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொத்தோட சொத்துக்களோட உடமைகளோட இருக்கக்கூடிய மோகம் இருக்குதானே, ஜீவிய காலத்துல அவர்களுக்கு அவங்களோட இருக்கிற சொத்துக்கள் ஒரு சொத்தை தர்மம் செய்வதற்கு, வக்ஃபு செய்வதற்கு, நல்லவைகளுக்கு கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்க இல்லை. ஏன்னா மனிதனுக்கு அந்த ஆசை இருக்கு, சொத்துக்கள் மீது ஆசை, அந்த பில்டிங், இந்த ஸ்டேட், அந்த ஊடு, இந்த இது, இந்த ப்ராப்பர்ட்டி, இது எல்லாருக்கும் உள்ளது, இதை யாராலையும் இல்லை என்று சொல்ல முடியாது. இதை குர்ஆன் சொல்லி விட்டது, ஸுய்யின லின்நாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினல் நிஸாஇ வல் பனீன வல் கனாதீர் அல் முகந்தரத்தி மினல் தஹபி வல் ஃபித்தா வல் கைல் அல் முஸவ்வமத்தி வல் அன்ஆமி வல் ஹர்ஸ். குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது, எனக்கு ஒரு பங்களா இருக்கணும், எனக்கு ஒரு ஸ்டேட் இருக்கணும், எனக்கு என்று சொல்லி இன்கம் ஒன்றை ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும். இதெல்லாம் மனிதனுடைய ஆசைகள், இது இருக்கத்தான் செய்யும், இது இல்லாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இது குர்ஆன் பேசக்கூடிய உண்மை. ஆனாலும் அந்த ஆசை எந்த அளவுக்கு அவருக்கு ஆசை வந்துட்டுன்னு சொன்னால், அவருடைய மௌத்துக்கு பிறகு எதையாவது எடுத்துக்கொண்டு போவேன்ற பார்வையை விட்டும் அவர் அப்படியே மறக்கடிக்க விட்டது. அல்லாஹுடைய நபி சொல்றாங்க, அப்படிப்பட்ட கஞ்சர்கள், அப்படிப்பட்டவர்களோடையும் அல்லாஹ் இரக்கம். அல்லாஹ் சொல்றான், சரி ஜீவிய காலத்துல வாழ்ற காலத்துல உனக்கு அப்படி ஒன்று செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, ஐசி ரூம் உள்ளுக்கு போயிட்டீங்க, இனி திரும்பி வாரது டவுட், இதுக்கு பிறகு நான் கபருக்கு தனியத்தான் போகணும், இன்றைக்கு ராவு என்ற கடைசி ராவாகவும் இருக்கலாம் என்று சொல்லி யோசனை பிறக்கும். அப்ப யோசிப்பாங்க, அதை ஒன்றும் கொண்டு போகவில்லையே, எல்லத்தையும் வச்சுட்டு தானே போறேன், நாளைக்கு எல்லாரும் பங்கு போட்டுக் கொள்வாங்க இல்லையா, நான் வெறும் கையோட தானே கபருக்கு போறேன் என்ற யோசனை பிறக்கும். அப்ப அல்லாஹ் சொல்றான், ஜவா உனக்கு ப்ராப்பர்ட்டி எல்லத்திலே டீல் பண்ண இயலாது, அந்த ஓனர்ஷிப் எடுத்துட்டேன், ஆனாலும் மூணில் ஒன்ற மட்டும் செய்யறதுக்கு உனக்கு அவகாசம் தரேன், ஒன்லி ஒன் தேர்ட். ஐஸ்கிரீம் ரூம்ல இருந்து கொண்டு வாயில தேய்ச்சி வரதில்ல, மூக்கில பட்ட வாயில பட்டை போட்டிட்டு மகனை கூப்பிட்டு சொல்றாரு, வாப்பா அங்க லாயரும் இல்ல, அங்க விட்னஸும் இல்ல, அங்க பக்கத்துல டாக்டர் இருக்கிறார், அவர் வேற மொழி பேசக்கூடியவர், வாப்பா மகனை பார்த்து என்னமோ சொல்றாரு, அந்த பில்டிங் இந்த இடத்துக்கு கொடுத்தது, இந்த பள்ளிக்கு கொடுத்ததுன்னு சொல்லி வாப்பா சொல்றாரு மகனை பார்த்து, இந்த வாப்பாக்கு பிறந்த மகன் எப்படி இருப்பாரு. அம்மா குர்ஆன்ல சொல்றான், வாப்பா பேசுற பேச்சு மகனுக்கு நல்லக புரிந்து விளங்குது, வாப்பா இதைத்தான் சொல்றாரு, ஆனா அவன் அதை கொடுக்க இல்ல, திரட்டி அடிச்சுட்டாரு, என்னமோ வாப்பா சும்மா மருந்து குடிச்சு உழம்பினாரு, என்னமோ மயக்கத்துல பேசினாரு, என்னமோ வாப்பா தடமாற்றத்துல சொன்னாரு, அது ஒன்றும் இல்ல என்று சொல்லி இவர் அதை மறைச்சாரு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த சொத்து உனக்கு ஒரு நாளும் ஹலாலாக மாட்டாது. ஃபமன் பத்தலஹு பஅதமா ஸமிஅஹு ஃபஇன்னமா இஸ்முஹு அலல் லதீன யுபத்திலூனஹு. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். மௌத்துக்கு முன்னால குறைந்தபட்சம் ஏதாவது ஒன்றை வக்ஃபு செய்யுங்கள். இந்த மையவாடி உருவாக்கப்பட்டது போல, இந்த பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டது போல, நல்ல நல்ல விடயங்கள் உருவாக்கப்பட்டிருப்பது போல, ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு போக வேண்டும். அதற்கு நசீபு கிடைக்கவில்லையா, குறைஞ்சபட்சம் லாஸ்ட் வில் எழுதி வைந்தோ, இந்த மௌத்துக்கு பிறகாவது இது நடக்கட்டும் என்று சொல்லி அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் துணை புரிவானாக. அந்த வசியத் எழுதப்பட்டிருக்கு என்றிருந்தால், ஜனாதா அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு அந்த வசியத்து நிறைவேற்றப்பட வேண்டும், அந்த வசியத்து நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்குரிய கண்டிஷன்ஸ் இருக்குது, அது இருக்கக்கூடிய உலமாக்கள் அணுகி, அழகான சட்டத்தங்களை படித்து வைத்திருக்கக்கூடிய லாயர்ஸ் அணுகி, என்னோட வாப்பா இப்படிப்பட்ட ஒரு வில் இருக்கிறாரு, இப்படிப்பட்ட லாஸ்ட் வில் இருக்குது, இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும், இதற்குரிய சரியாவுடைய சட்டம் என்ன என்ற விளங்கினத்துக்கு பிறகு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட வேண்டும், அது பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். அதுக்கு பிறகுதான் அனந்தர சொத்து பிரிக்கப்பட வேண்டும். இப்ப விளங்கிக்கோங்கோ, அனந்த வருஷம் திட்டம் பிரிக்கோணும், பாப்பா மௌத்தாகித்தாரு, உம்மா இத்தால் இருக்கிறாங்க, இத்தாவுக்கு பிறகு பார்ப்போம் என்ற கதை இல்ல, மூன்று நாட்களுக்கு உள்ள அனந்தர சொத்து பிரிக்கப்பட வேண்டும். ஒன்றுக்குது சரியாவுடைய சட்டம், ஒன்றுக்குது லீகல் சட்டம். லீகல்ல போய் அதை நாங்கள் டெஸ்டமனியல் கேஸ் எல்லாம் போட்டு அது வாரத்துக்கு டைம் எடுக்கும், அது போறது போல போகட்டும், ஆனாலும் அனந்த ரசத்தில் பிரிக்கப்பட வேண்டிய நேரம் அது வெகு விரைவாக அவசரமாக. சில இடங்கள்ல சில பிரச்சனைகளை பார்த்தா வாப்ப மௌத்தாக 20 வருஷமாச்சு இன்னும் சொத்து பிரிக்கப்பட இல்லை. அதுக்கிடையில சொத்துக்கு சொந்தக்காரர்களாக வர வேண்டிய 2-3 பேர் மௌத்தாகிட்டாங்க. இல்ல இல்ல இத்தாவில் இருக்கிற தாய் இருக்கட்டும், பிரெக்னன்ஸ் ஆக இருக்கக்கூடிய மனைவி இருக்கட்டும், பிரெக்னன்ட் ஆக இருக்கிற மனைவி இருக்கட்டும், அவரிடத்துல இதாவும் இருக்கிற தாய் இருக்கட்டும், அவரிடத்துல சுபஹானல்லாஹ் குழந்தைகள் சின்ன பிள்ளைகளா இருக்கிறாங்க, இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. சொத்துக்கள் பிரிக்கப்பட வேண்டும். யாருக்கு என்று சொல்லப்பட வேண்டும், உங்களோட பங்கு இவ்வளவு, உங்களோட பங்கு இவ்வளவு என்று சொல்லி அழகா நிர்ணயிக்கப்பட வேண்டும். இது மார்க்கம். அல்லாஹ் இதை சொல்லுகிறான் எப்படி தெரியுமா? யூசிக்கும் உங்களுக்கு வசியத்து செய்கிறான், உங்களுக்கு வசியத்து செய்கிறேன். இதுல யாரும் விளையாட வேண்டாம், இதுல யாரும் விளையாட வேண்டாம். மிக அன்பாக சொல்லுகின்றேன், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், உங்களோட இது சம்பந்தமாக ஒரு 4 மணி நேரம் பேச வேண்டும். இது ஒரு லேசான தலையங்கம் அல்ல, இது ஹராம் ஹலாலோட சம்பந்தப்பட்ட தலையங்கம், ஹராம் ஹலாலோட சம்பந்தப்பட்ட தலையங்கம். ஒரு கேஸ் நடக்குது, 1965 மனைவி மௌத்து, 1965 மனைவி மௌத்து. மனைவி மௌத்தாகக்குள்ள மனைவிக்கு வயசு வெறுமனே 27 வயசு, 3 பிள்ளைகளை வச்சுட்டு மௌத்தாகிறார். சொத்துக்கள் எல்லாம் அப்படியே வச்சுட்டாங்க. 2015 வாரா அனந்தர சொத்து பிரிக்கிறதுக்கு அந்த மனைவியில உண்மைதான்ப்பா அவங்க மௌத்து, அவங்களுக்கு அனந்தர சொத்துல பங்கு இருக்கிறது, 1/3 இருக்கிறது அவங்களுக்கு, அவங்களுக்கு சொத்து கிடைக்க இல்லை. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, தொழுகைகளை கதா செய்து கொள்ள முடியும். அவருக்கு போனவருக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை எப்படி கொடுப்பீங்க? இந்த பணம் அவர்களுக்கு கிடைத்திருந்தா அவங்க ஹஜ் செய்திருப்பாங்க, அவங்க குடும்பத்தை வாழ வைத்திருப்பாங்க, பிள்ளைகளை படிக்க வைத்திருப்பாங்க. அந்த நேரத்தில் கிடைக்காத பணம் அவருக்கு போறதுக்கு பிறகு கிடைச்ச பிரயோஜனம். மிக அன்பாக சொல்லுகின்றேன், இது யாருக்கும் அவங்களுக்கு தேவை, எவ்வளவுக்கு தேவையல்ல, எல்லாருக்கும் தேவை. வீடுகளுக்குள்ள வீடுகளுக்குள்ள நான் மௌத்தானா என்ற சொத்து எப்படி பங்காகும் என்ற கணக்கை சின்ன பிள்ளைக்கு போட்டு காட்டுங்க, சின்ன பிள்ளைக்கு போட்டு காட்டுங்க. ஏன் வாப்ப மௌத்தானா எனக்கு இவ்வளவு சொத்து கிடைக்கும். இந்த கணக்கு பெண்களுக்கும் தெரியணும், ஆண்களுக்கும் தெரியணும், சின்னவங்களுக்கும் தெரியணும், பெரியாக்களுக்கும் தெரியணும். அப்பதான் மாப்ப மௌத்தானாலும் எங்கட வாப்ப விட்டுட்டு போன சொத்துல எனக்கு இவ்வளவு தான் கிடைக்கும் என்ற மென்டல் அவர்கள் மென்டலி அவங்க பிரத்தியார் ஆகிடுவாங்க. அல்லாமா இப்னு ஜோதி சூரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இத பெண்கள்கிட்ட கதைங்க போய், ஒரு தாய் வீட்டுல மாப்பை நெஞ்சு கொண்டிருக்கிறாமா, ரொட்டி சுண்டுறதுக்கு அவன் மா மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது தான் செய்தி வருகிறது, கணவன் மௌத்தாகிவிட்டார் என்று சொல்லி மாப்பிள மௌத்து. அந்த காலத்து பெண்களுடைய தீ, அந்த காலத்து பெண்களுடைய மார்க்கம், அவ என்ன தெரியுமா செஞ்சா, மாப்பிள மௌத்து என்ற செய்தி வந்ததுமே குலைச்சு கொண்டிருந்த மாவில் இருந்து கையை தூக்கிட்டார். தூக்கிட்டு சொன்னார், இது அனந்தர சொத்தாக மாறிவிட்டது, இப்ப எங்க குடும்பத்துக்கு மத்தி நீங்க சாப்பிடலாது, இதுக்குள்ள மாமி மாமா பங்காளியா வாராங்க, எங்க பிள்ளைகள் பங்காளியா வாராங்க. பங்காளிகள் வந்து விட்டார்கள். ஜோதி சொல்றாங்க, ஒரு கணவன் மனைவிக்கு தெரியாம, முதலாவது மனைவிக்கு தெரியாம ஒரு கல்யாணம் முடித்தார். புரிந்து கொண்டோம், நாங்க ஹஜ் செஞ்சிருப்போம், நாங்க பெரிய ரெக்கார்டு வச்சிருப்போம், ஆனா வீட்டுக்குள்ள போட்டோ இருப்போம். இந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் இப்படி ஜோதி சொல்றாங்க, ஒரு மனிதர் ஒரு நிக்காஹ் செஞ்சிட்டாரு, ஒரு பெண்ணோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு, அவருக்கு ஒரே ஒரு ஆம்பளுக்குள்ள ஒரு ஆம்பளுக்குள்ளே அவரும் அவருடைய மனைவி மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு இன்னொரு ஆசை வந்துட்டு, இன்னும் ஒரு கல்யாணம் முடிக்கோடும், அவர் 2வது கல்யாணத்தை முடிச்சுட்டாரு. மூத்த மனைவிக்கு எப்படியோ விளங்குது, என் கணவன் இன்னவருக்காக செஞ்சிருக்கிறாரு என்று அவ புரிஞ்சு கொள்றான். இப்ப ஏதோ தேடி பார்த்துட்டா அட்ரஸ் தெரியும், இடம் தெரியும், இந்த வீட்டுலதான் இருக்கிறார் என்று தெரியும், எல்லாத்தையும் மறைஞ்சு கொண்டு அவ மௌனமா இருந்துட்டா அவ உள்ளத்தால சொன்னா இது அம்மா அவருக்கு கொடுத்த ரைட், இதுல பைத்து நான் தலை போடுறது கிடைக்க அதிகாரம் இல்லை என்ற நாலேஜ் அவர்கிட்ட இருந்ததின் காரணமாக அவர் சொல்லித்தான் அது இருக்கட்டும். கொஞ்ச நாள் போக இல்ல அந்த கணவன் மௌத்தாகி விட்டார். மாப்பிள மௌத்து சொத்து இருக்குது, கணக்கு செஞ்சா எட்டால பிரிக்கோணம், ஏழு பங்கு போகுது ஆம்பளை புள்ளைக்கு, ஒரு பங்குதான் இந்த ரெண்டு பெண்களுக்கு பிரியோணம். மௌத்து வரைக்கும் சொல்ல இல்ல, இது எனக்கு ரெண்டு இன்னொரு மனைவி இருக்கிறான் என்ற செய்தி சொல்ல இல்ல. ஆனா மனைவிக்கு தெரியும், அந்த மனைவி என்ன தெரியுமா செஞ்சா, மிச்சம் உள்ள பங்க அவட பங்க சரியா ரெண்டா பிரிச்சு 50 வீதத்தை எடுத்துக்கொண்டு மத்த 50 வீதத்தை இன்னொரு பையில போட்டு அவட வீட்டுல இருந்த சர்வன் கேர்ள்ஸ் சொன்னா இன்ன இடத்துல இன்ன அட்ரஸ்ல இருக்கக்கூடிய வீட்டுக்கு போய் அந்த வீட்டு பெண்ணுக்கு சொல்லுங்க உங்களோட கணவன் மௌத்தா இருந்தாரு, அவருடைய அனந்தர சக்தி இதா இருக்குது, இதை எடுத்துக்கோங்க, எங்க வீட்டுடைய மேடம் எனக்கு தந்த அவங்கள்ட்ட கொடுக்க சொல்லி சொல்லி இதை கொடுத்த சந்தர்ப்பத்துல அந்த பெண்மணி ஒரு டாக்குமெண்ட் எடுத்தா அவருடைய டிராப்ட்ல இருந்து அவர் எடுத்து சொன்னா, ஏந்த கணவன் 3 மாதங்களுக்கு முன்னால எனக்கு விவாகரத்து தந்து என்ன அவர் செட்டில் பண்ணிட்டு நான் அந்த விவாகரத்து டிவோர்ஸ் வாங்கி கொண்டு இத்தாவையும் இருந்துட்டு இந்த சொத்து எனக்கு சுருமையானது அல்ல, இது அனந்தர சொத்து, இது அவட சொத்து, அவருக்கு கொடுத்துருக்கோம் என்று சொல்லிட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. இந்த இஸ்லாம் எப்ப வரப்போகுது, இந்த இஸ்லாம் எப்ப வரப்போகுது, இது நான் சொல்லுவது கதை அல்ல, இமாம்கள் எழுதி வைத்திருக்கிறாங்க. இன்றைக்கு என்ன தெரியுமா, கதை மின்பல் இருந்து சொல்ற கதை அல்ல இது, இன்றைக்கு வைக்கிற மென்டாலிட்டி என்ன தெரியுமா, நீங்க வேணும்டா வினா செஞ்சு கொண்டோ நான் தான் மனைவியாக இருப்பேன், வேறத்தரும் மனைவியாக வரக்கூடாது. ஏன் மனைவியாக நீங்க நிக்காக செஞ்சா சொத்துக்கள் எல்லாம் பிரிந்து வைத்திடும், சொத்துக்கள் டிவைட் ஆகும். என்ன கணவன் மனைவி இந்த உறவு சொத்துக்காக வேண்டியா, கணவன் மனைவி இந்த உறவு வெறுமனை இந்த மெட்டீரியலுக்காக வேண்டியா? அன்புக்குரியவர்களே, பேசுவோம், கலைப்போம், படிப்போம், அவள் செய்வோம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த அனந்தர சொத்து சம்பந்தமாக செல்வந்தர்கள் மட்டுமல்ல அனைத்து சகோதரர்களும், வாலிபர்கள், குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் அனைவரும் படிக்க வேண்டும். என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குது, எது ஹலால் எது ஹலால், அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், கருவில இருக்கிற புள்ளைக்கு குறுக்கருவந்தா அது ஆம்புலையா கும்புலையா, அது ஒன்றா ரெண்டா, அது உயிரோட பிறக்குமா மௌத்தாகி பிறக்குமா, சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். உண்மையான முஸ்லிம்களாக வாழவிப்பாயாக, எங்களை சூழலுக்குரிய உடைமைகள் எல்லாம் ஹலாலாக்கிடுவாயாக, ஹலாலிட்டு பாதுகாப்பாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.